நெகேமியா அத்தியாயம் 2. அர்தசஷ்டா ராஜாவின் 20 வருட ஆட்சியின் நிசான் மாதத்திலே திராட்சைரசம் ராஜாவிற்கு முன்பாக வைத்திருக்கும்போது நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன்பு ஒருபோதும் அவருக்கு முன்பாக துக்கமாக இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே தவிர வேறொன்றும் இல்லையே என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா, என்றைக்கும் வாழ்க, என்னுடைய தகப்பன்மார்களின் கல்லறைகள் இருக்கும் இடமாகிய நகரம் பாழானதும் அதின் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டும் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இல்லாமல் இருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் செய்து ராஜாவை பார்த்து, ராஜாவிற்கு விருப்பமாயிருந்து அடியேனுக்கு உமது முன்னிலையில் தயவு கிடைத்ததானால் என்னுடைய தகப்பன்மார்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டுவதற்கு யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். அப்பொழுது ராணியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன்னுடைய பிரயாணத்திற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு நாட்கள் ஆகும் என்று நான் ராஜாவிற்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு விருப்பமானது. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவிற்கு விருப்பமாயிருந்தால் நான் யூதா தேசத்திற்கு போய் சேரும் வரை நதிக்கு மறுபுறத்தில் இருக்கிற ஆளுநர்கள் நான் போக அனுமதி அளிக்கவும் அவர்களுக்கு நான் கடிதங்கள் கொடுப்பதற்காகவும் தேவாலயத்தில் இருக்கிற கோட்டையின் கதவு வேலைக்கும் நகர மதிலின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வன காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுப்பதற்காகவும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்ததால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே நான் நதிக்கு மறுபுறத்தில் இருக்கிற ஆளுநர்களிடத்திற்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோடு இராணுவ அதிகாரிகளையும் குதிரை வீரர்களையும் அனுப்பியிருந்தார். இதை ஓரோனிய பட்டணத்து வாசியாகிய சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் மக்களின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் கோபமாக இருந்தது. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாட்கள் இருந்த பின்பு நான் சில மனிதர்களை கூட்டிக்கொண்டு இரவில் எழுந்து நகரத்தை சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமிற்காக செய்ய வேண்டிய காரியத்தை என்னுடைய தேவன் என்னுடைய மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் தெரிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகத்தை தவிர வேறொரு மிருகமும் என்னுடன் இருந்ததில்லை. நான் அன்று இரவு பள்ளத்தாக்கின் வாசல் வழியாக புறப்பட்டு வலுசர்ப கிணற்றை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன மதிலையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அந்த இடத்தை விட்டு ஊற்று வாசல் அருகிலும் ராஜாவின் குளத்தின் அருகிலும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போவதற்கு வழி இல்லாதிருந்தது. அன்று இரவிலேயே நான் ஆற்றோரமாக போய் மதிலை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாக வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காவது ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காவது வேலை செய்கிற மற்றவர்களுக்காவது ஒன்றும் தெரிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருப்பதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடப்பதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி அவமானம் அடையாமல் இருக்க எருசலேமின் மதிலை கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருப்பதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு தெரிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை பலப்படுத்தினார்கள். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை கேலி செய்து எங்களை அவமதித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவிற்கு விரோதமாக கலகம் செய்ய போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரச் செய்வார். அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பெயர் சொல்லப்பட ஒன்றும் இல்லை என்று அவர்களிடம் சொன்னேன்.